கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 28 வந்தியத்தேவனும் ரவிதாசனும். அந்த நடுக்காட்டில் வந்தியத்தேவா வந்துவிட்டாய என்று குரல் எழுந்ததை கேட்ட வந்தியத்தேவனுக்கு பரபரப்பு ஏற்பட்டது. குரல் கேட்ட குரலாக இருந்தது. பரமேஸ்வரன் மேல நகைத்துக் கொண்டு வந்தியத்தேவன் அருகே வந்தார்.
நீ வருவாய் என்று எனக்கு தெரியும் வந்தியத்தேவா, நீ நல்லவன். உனக்கு துரோகம் செய்த சோழ குலத்தின் மீது உனக்கு வெறுப்பும் இருக்கும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் என்றான் பரமேஸ்வரன்.
வந்தியத்தேவன் ஏதும் பேசாமல் பரமேஸ்வரனையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் பேசுவது உண்மைதானா, ஒப்புக்காக பேசுகின்றானா என்பதை ஆராய்வதில் அவன் உள்ளம் ஈடுபட்டிருந்தது.
நல்ல வேளையாக நீ என்னோடு தப்பி ஓடி வரவில்லை. அன்று நாணய சாலையிலிருந்து தப்பி ஓட திட்டமிட்டிருப்பது எப்படியோ பழுவேட்டரையருக்கு தெரிந்திருக்கிறது. அவர் ஆற்றின் மறுகரையில் ஒரு வீரனை மறைந்திருக்கும்படி ஏற்பாடு செய்திருந்தார்.
பரமேஸ்வரன் சொல்லிக் கொண்டே போனவன் சற்று நிறுத்தி,
வந்தியத்தேவா, என்ன அப்படி பார்க்கிறாய்? பழுவேட்டரையர் பிடியிலிருந்து எப்படி தப்பினேன் என்றா? அதைத்தான் சொல்லப் போகிறேன். நான் தப்பி வரும் போது என் சகோதரன் அங்கே நின்றிருந்தான். அவன் அகப்பட்டு கொண்டான். நான் அந்த வீரனுக்கு போக்கு காட்டிவிட்டு தப்பி ஓடி வந்து விட்டேன். வந்தியத்தேவா, நீ வந்திருந்தால் இரண்டு பேர் தப்பி ஓடுவது மிகவும் கஷ்டமாக இருக்கும். நீ அகப்பட்டிருப்பாய் அல்லது நான் அகப்பட்டு கொண்டிருப்பேன். இரண்டு பேரில் யார் அகப்பட்டு கொண்டாலும் காரியம் கெட்டிருக்கும். நான் ஓடி வந்ததால் எவ்வளவோ காரியங்களை முடித்தேன். இப்போது நீயும் சேர்ந்து கொண்டாய். நீ தேடி வருவாய் என்பது எனக்கு தெரியும். நான் ரவிதாசனிடம் இதை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். ரவிதாசன் நம்பவில்லை. அவனுக்கு உன் மீது அவ்வளவு கோபம் ஏனோ? நீ அவன் காரியத்தில் குறுக்கிய பலமுறை நுழைந்து கெடுத்து விட்டிருக்கின்றாயாமே. நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றுமில்லை. இப்போது வந்தியத்தேவன் நம் பக்கம். அவன் எப்படியும் சோழ குலத்தை பூண்டோடு நசுக்கி விடுவான் என்று. ரவிதாசனுக்கு அரை சம்மதம் தான். ஆனால் இப்போது உன்னை நேராக பார்க்கும் போது அவன் நம்பிவிடுவான். திட்டம் வெற்றியடையும் வேளை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. வந்தியத்தேவா, நீ என்ன சொல்கிறாய் என்றான்.
வந்தியத்தேவன் ஒரு முடிவுக்கு வந்திருந்தான். அவன் எதிர்பார்த்து வந்தது வேறு, இங்கு நடப்பது வேறு. சுமூகமாக வரவேற்கும் பரமேஸ்வரன் அடுத்து பேசியது அந்த சந்தேகத்தை மாற்றியது.
வந்தியத்தேவா, நீ ரவிதாசனை பற்றி தானே சந்தேகப்படுகிறாய்? அதை நான் போக்குகிறேன். எதிரிக்கு எதிரி நம் சிநேகிதன் என்ற பழமொழிப்படி நீ எங்கள் தோழனாகிவிடுவாய். என்ன சொல்கிறாய் என்றான்.
வந்தியத்தேவன் ஒன்றும் பேசாமல் நின்று கொண்டிருந்தான். அவன் கண்கள் நாலாபுரமும் பார்த்தன. பரமேஸ்வரன் மீண்டும் தொடர்ந்தான்.
வந்தியத்தேவா, நீ இங்கேயே இரு. நான் ரவிதாசனிடம் சென்று வருகிறேன். இந்த இடத்திற்கு ஒருவராலும் வர முடியாது. நீ வந்துவிட்டாய் என்றால் ரவிதாசன் இதில் ஏதோ சூதி இருக்கிறது என்று எண்ணி பயப்படுவார். உன் மீது நம்பிக்கை ஏற்படாது. நான் அதற்கு ஏற்றபடி சொல்லிவிட்டு உன்னை வந்து அழைத்து போகிறேன். அதுவரையில் இங்கேயே இரு. வேறு யார் வந்தாலும் பயப்படாதே. கழுகு கத்துவது போன்று குரல் கொடு. அதுதான் எங்கள் புது அடையாளம். மீன் செல்லுவது போல், ஆந்தை அலறுவது போல் செய்வன எல்லாம் சோழ ஒற்றர்களுக்கு தெரிந்துவிட்டன. ஆமாம், நீ காளமுகரை வழியில் பார்த்தாயா என்றான் பரமேஸ்வரன்.
இனியும் வாயை மூடிக்கொண்டிருப்பது சரியன்று என்று எண்ணிய வந்தியத்தேவன் தன் சாமர்த்தியத்தால் அந்த இடத்தில் வெல்ல வேண்டும் என்று எண்ணி,
பரமேஸ்வரா, உன்னை காண்பேனா என்று கூட எனக்கு சந்தேகம் வந்துவிட்டது. உன்னை எங்கெல்லாம் தேடுவது? நான் சிறையன் என்று தப்பி வந்த பிறகு உன்னை தேடி அலைந்தேன். கடைசியாக அலைந்து தெரிந்த இந்த காட்டு பக்கமாக வந்தேன். வழியே காளமுகர் வந்து கொண்டிருந்தார். அவர் வருவது முதலில் எனக்கு தெரியாது. மறைந்திருந்த அவரை என் பின்புறமாக வந்து டோக் என்று கைத்தடியால் பின் மண்டையில் அடித்தார் என்றான்.
அடடா, உன்னை அடித்தாரா? ஐயோ,
நான் மயங்கி விழுந்து விட்டேன். அவர் என்னை சோதனை போட்டிருக்கிறார்.
அப்புறம்
நான் மயக்கம் தெளிந்து மெல்ல கண் விழித்து, பரமேஸ்வரா, பரமேஸ்வரா என்றேன். நான் உன்னை தேடி அப்படி கூப்பிட்டேன். அவரோ ஆண்டவனை கூப்பிடுவதாக நினைத்து.
பரமேஸ்வரனை கட்டாயம் பார்த்துத்தான் ஆக வேண்டுமா? சொல் என்றார்.
ஆமாம் என்று தலையசைத்தேன்.
அப்போது கண்ணை நன்றாக மூடிக்கொள். இன்னும் ஓர் அடி பலமாக போடுகிறேன். நேரே கையிலாயம் போய்விடலாம் என்றார்.
நான் பரிதாபமான குரலில், ஐயா, அந்த பரமேஸ்வரன் தான் எனக்கு துணை இல்லையே. பாண்டிய ஆபத்துதவிகளை சேர்ந்த பரமேஸ்வரன் என்றேன். அவர் ஓங்கிய தடியை நிறுத்திக் கொண்டு,
உனக்கு எப்படி பரமேஸ்வரனை தெரியும் என்று கேட்டார்.
நான் நடந்த பழைய சம்பவங்களை சொல்லி எப்படியும் பார்த்தாக வேண்டும் என்றேன். அவருக்கு மேல நம்பிக்கை வந்தது. அவர் திடீர் என்று என் குதிரையை கேட்டார். நான் தயங்கினேன். முக்கிய காரியமாக தஞ்சைக்கு செல்ல வேண்டியிருப்பதை கூறி காதரிகள் அந்த முக்கிய விஷயத்தை கூறினார். நான் உடனே குதிரையை கொடுத்து விட்டேன் என்றான் வந்தியத்தேவன். பரமேஸ்வரனுக்கு காளமுகர் மீது ஏனோ அவநம்பிக்கை இருந்தாலும் ரவிதாசன் காளமுகரை மிகவும் நம்புவதை பார்த்தவுடன் அவனும் தன் மனத்தில் இருப்பதை வெளியே சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தான். இப்போது வந்தியத்தேவன் காளமுகரை பற்றி கூறியவுடன் தன் மனத்தில் இருப்பதை தெரிவிக்க விரும்பினார்.
வந்தியத்தேவா, ரவிதாசன் காளாமுகர் மீது மிக நம்பிக்கை வைத்திருக்கிறான். எனக்கு என்னவோ நம்பிக்கை மிக குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவர் மீது சந்தேகம் படும்படியாக இதுவரை ஒரு சம்பவம் கூட நிகழவில்லை. உன்னை அவருக்கு தெரியும். ஆனால் உன் மண்டையில் அடித்து மயக்கமடைய செய்திருக்கிறார். உன்னிடமிருந்து குதிரையை பெற்றுக்கொண்டு தஞ்சைக்கு ஓட்டமாக ஓடியிருக்கிறார். இவற்றையெல்லாம் பார்க்கும் போது அவரை நம்பாமல் இருக்க முடியவில்லை. இருக்கட்டும் இருக்கட்டும், நான் உன்னை இன்னும் நிற்க வைத்துக் கொண்டிருக்கின்றேன். வெயில் உச்சிக்கு ஏறி வருகிறது, பசியோடு வெறியிருப்பாய். நான் சீக்கிரமாக ரவிதாசனை பார்த்து நீ வந்திருக்கும் செய்தியை தெரிவித்து வருகிறேன். இங்கேயே இரு, பசித்தால் அதோ அங்கு பக்கத்தில் மாமரம் இருக்கிறது, அதன் பக்கத்திலேயே பலாமரம், நல்ல பழங்கள், ஒரு கை பார்த்து கொண்டிரு என்று கூறிவிட்டு பரமேஸ்வரன் சென்றான். வத்தியத்தேவனுக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. மா பலா என்றவுடன் அவனுக்கு எங்கிருந்தோ பசி வந்து மூண்டது. பரமேஸ்வரன் வருவதற்குள் மாம்பழத்தை ஒரு கை பார்த்துவிட எண்ணி மாமரத்தை நோக்கி சென்றார். பரமேஸ்வரன் வேகமாக ரவிதாசன் இருக்கும் இடத்தை அணுகினார். அந்த இடத்தை எளிதில் எவரும் அடைய முடியாது. வெளியே இருந்து பார்ப்பதற்கு வழியே இல்லாத பெரும் அடர்ந்த காடாக காட்சியளித்த அந்த இடத்தில் பரமேஸ்வரன் மிகுந்த துணிவோடு ஒரு புதருக்குள் நுழைந்தார். எப்போதோ சீரும் சிறப்புமாக விளங்கிய ஒரு மாளிகை இப்போது ரவிதாசனும் மற்ற அவனது சகாக்களும் இருக்கும் இடமாக இருந்து வருகிறது. அந்த மாளிகை இப்போது பாழடைந்து சிதிலமாக இருக்கிறது. தூண்களும் உத்திரங்களும் எந்த நொடியிலும் விழுந்து விடுவன போல் தொங்கிக் கொண்டிருந்தன. பெரும் அரச மரம் ஒன்று ஓரிடத்தில் சுவரை பிளந்து பிரமாண்டமாக வளர்ந்து அந்த கட்டிடத்திற்கு குடைபிடித்து நிழல் தருவது போல் பயங்கரமாக நின்றது. மாளிகையின் முன்வாசல் கதவு கோட்டை கதவு போன்று பிரமாண்டமாக காட்சியளித்தது. அதில் செய்யப்பட்டிருந்த சித்திர வேலைப்பாடுகளை குளவிக்கூடுகள் மறைத்திருந்தன. மாளிகையின் சாளர கற்களில் சிலந்தி தன் வலையை அழகாக பின்னி ஒரு அற்புத சாளரத்தை ஏற்படுத்தியிருந்தது. கதவை திறந்தால் எங்கே மாளிகை விழுந்துவிடுமோ என்று அச்சம் கொள்ளும் வகையில் இருந்தது. இடப்பக்க கோடியில் சுவரில் ஓர் ஆள் நுழையுமாறு ஏற்பட்டிருந்த சந்து வழியாகவே செல்ல வேண்டியிருந்தது. மாளிகைக்குள் ஓரிடத்தில் பொன்னாலும் வெள்ளியாலுமான ஆபரண குவியல்கள் கொட்டி கிடந்தன. அவையெல்லாம் தஞ்சை பொக்கிஷத்திலிருந்து சிறுக சிறுக களவாடப்பட்டு வந்தவை. பொன்னாணியங்கள் ஒன்றையும் ரவிதாசன் அங்கே வைக்கவில்லை. ஒரு பகுதி பாண்டிய நாட்டிற்கு அனுப்பப்பட்டது. ஒரு பகுதியை காட்டு மன்னார் கோயிலுக்கு அருகில் உள்ள தன் சொந்த ஊருக்கு அனுப்பியிருந்தான். அதை கொண்டு அங்கே விளை நிலங்கள் பல வாங்கப்பட்டன. அதில் சிலவற்றை பூமி கடையில் புதைத்திருந்தான். இவ்வளவும் கொண்டு வரும் வரையில் சோழ நாட்டு பொக்கிஷத்தை கவனிக்காமல் இருந்திருக்கிறார்கள் என்பது ரவிதாசனுக்கு வியப்பாக இருந்தது. இதே போக்கில் சென்றால் பாண்டியர்கள் படையெடுக்காமலேயே சோழ நாடு சின்னா பின்னமாகிவிடுமே என்று எண்ணினார். தான் எடுத்த காரியம் நிச்சயம் வெற்றியடைந்து விடும் எனும் நம்பிக்கை ரவிதாசனுக்கு இருந்தது. பாண்டிய நாட்டு தலைவியிடம் கருத்து வேற்றுமை கொண்டு வந்த பிறகு எப்படியும் தன் செயலே நிறைவேற்றிவிட வேண்டும் எனும் ஆவலும் ஆவேசமும் அவனுக்கு இருந்தன. அந்த ஆவலும் ஆவேசமும் அவன் உள்ளத்தில் பெரும் நம்பிக்கையை வளர்த்தன. பரமேஸ்வரன் தன்னோடு வந்து சேர்ந்த பிறகு அந்த நம்பிக்கை உறுதியடைந்தது. காளாமுகரின் யோசனைகள் அவனுக்கு தெம்பை ஊட்டின. இப்போது வந்தியத்தேவன் வந்திருப்பதை பற்றி பரமேஸ்வரன் வந்து சொன்னால் அவன் பெருமை இன்னும் அதிகமாகும் அல்லவா? பரமேஸ்வரன் அந்த பாழடைந்த மாளிகைக்குள் நுழைந்தான். அவனுடைய மற்ற சகாக்கள் வேறிடத்தில் இருந்தனர். ரவிதாசன் வழக்கமாக இருக்கும் இடத்தை தேடி பரமேஸ்வரன் சென்றான். ரவிதாசன் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். இரவெல்லாம் விழிப்பதும் அல்லது பயணம் செய்வதுமாக இருக்கும் ரவிதாசனுக்கு பகலில் உறக்கம் தேவையாக இருந்தது. அதனோடு முன்பு போல் ஓய்வும் உறக்கமும் இன்றி அலைய அவனால் இயலுவதில்லை. வயதாகி வருகிறதே. வாழ்நாளில் பாண்டியகுமாரன் அமரபுஜங்கனை மதுரை அரியணையில் ஏற்றிவிட வேண்டும் எனும் லட்சியம் ஒன்றுக்காகவே அவன் உயிர் வாழ்கின்றான் எனலாம். ரவிதாசா, ரவிதாசா என்று பரமேஸ்வரன் கூப்பிட்டான். ரவிதாசா என்று முனுகிக் கொண்டே திரும்பி படுத்தான். பரமேஸ்வரன் அவன் அருகே சென்று அவனை மெல்ல தட்டி ரவிதாசா, ரவிதாசா என்றான். ரவிதாசன் கண் விழித்தான். அவன் கண்கள் கோவை பழம் போல் சிவந்திருந்தன. அவன் பார்வை சுட்டெரிப்பது போன்றிருந்தது. என்ன என்று அதட்டினான் ரவிதாசன். உறக்கத்தில் தன்னை பிறர் எழுப்புவதை அவன் விரும்ப மாட்டான். ஆனால் பரமேஸ்வரன் இப்போது வந்து எழுப்புகின்றான் என்றால் அது ஏதோ முக்கியமானதாக இருக்க வேண்டும். ரவிதாசா, வந்தியத்தேவன் வந்திருக்கிறான் என்று பரமேஸ்வரன் கூறினான். நடக்காதது ஏதோ நடந்துவிட்டது போன்ற வியப்பு அவன் குரலில் இருந்தது.
வந்தியத்தேவன்!
ரவிதாசன் துள்ளி எழுந்தான். தெளியாத தூக்கம் அவனை சுற்றி தள்ளியது.
வந்தியத்தேவனா?
ரவிதாசன் பரபரப்போடு கேட்டான்.
வந்தியத்தேவன் ஏன் இங்கு வந்தான்?
ரவிதாசனுக்கு சந்தேகம் பிறந்தது. ஆமாம், வந்தியத்தேவனே தான் என்றான் களிப்போடு பரமேஸ்வரன்.
வந்தியத்தேவன் மட்டுமா, இன்னும் யாராவது வந்திருக்கிறார்களா
என்று அதட்டினான் ரவிதாசன். வந்தியத்தேவன் மட்டும்தான்.
அவனுக்கு இந்த இடம் எப்படி தெரியும்?
அவனை தேடிக்கொண்டு வந்திருக்கிறான்.
யாரை?
என்னைத்தான். என்னை மட்டுமா? நம்ம எல்லோரையும் தான். நான் முன்பே சொல்லவில்லையா வந்தியத்தேவன் எப்படியும் தேடி வருவான் என்று? அதன்படி வந்திருக்கின்றான்.
பரமேஸ்வரா, வந்தியத்தேவனை நீயும் நம்புகிறாயா? அவன் நம் பரம விரோதி என்றோ?
விரோதியாக இருந்தான், ஆனால் இப்போது நம் நண்பன். அவனுக்கு சோழர்கள் இழைத்த அநீதி அவனை விரோதியாகிவிட்டது.
அநீதி நமக்கு நன்மையாக இருந்ததே பரமேஸ்வரா. இப்போது அவனை விடுதலை செய்து விட்டார்கள். எல்லாம் தழுகீழாய்விட்டது பரமேஸ்வரா. நேற்று காளாமுகர் கூறவில்லையா, பார்த்திபேந்திரன் இறந்த பிறகு வந்தியத்தேவனை சமாதானப்படுத்தி நமக்கு விரோதமாக அவனை இயங்க வைக்கப் போகின்றார்கள் என்று? வந்தியத்தேவனை இங்கே அனுப்பியது பழுவேட்டரையரின் சூழ்ச்சியாக ஏன் இருக்கக்கூடாது?
அப்படியிருந்தால் ஏன் காளாமுகர் வந்தியத்தேவனை வழியில் சந்தித்து அவன் குதிரையை கேட்டு வாங்கி கொண்டு போயிருக்கிறார்?
காளாமுகர் வந்தியத்தேவனை சந்தித்தாரா? பரமேஸ்வரா, ஏதாவது கனவு கண்டு உளறுகிறாயா?
ரவிதாசன் சீரினா, வேண்டுமானால் வந்தியத்தேவனை கேட்டுப்பார். தெரியும், காளாமுகரை சந்திக்கவில்லை என்றே வைத்துக்கொள். அதனால் என்ன, வந்தியத்தேவன் நம்மை தேடி வந்திருக்கின்றான் என்றால் நம் பக்கம் வெற்றி என்று முடிவு செய்து கொள்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.